பஸ்லயோ கார்லயோ போகையில எட்டயபுரம் கிராஸ் பண்ணி போனேன்னா எனக்கு வேலை இருக்கோ இல்லையோ ஒரு நிமிஷம் காரை நிறுத்தி எட்டயபுரத்துல இறங்கிட்டு அந்த அந்த தரையில பாதத்தை வச்சுட்டு அப்புறம்தான் நான் கார்ல ஏறி போவேன். அதே மாதிரி எங்க தெங்காசிக்கு பக்கத்துல இருக்க கடையத்தை கடந்து போனா, கடையத்தை கடந்து போனா காரை நிறுத்திட்டு கடையத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் இறங்கி நின்றுட்டு தான் போவேன். இன்னும் தெளிவா சொல்றேன் பெருமக்களே, எட்டயபுரத்துல இறங்கி நிக்கிற போது கிடைக்கிற மகிழ்ச்சியை விட கடையத்துல இறங்கி நிக்கிற போது எனக்கு அதிக மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன் தெரியுமா? சுப்பிரமணிய பாரதி பிறந்தது எட்டயபுரம். சுப்பிரமணிய பாரதிய நம்பி பொண்ணு கொடுத்த ஊர் கடையம். கிறுக்கேன் உங்களும் சொல்ல நீங்க அவர்கள் அவரையும் மேடையில வச்சுக்கிட்டு கிறுக்கேன்னா அவரும் சொல்லல, கிறுக்கேன் சார். எந்த நேரத்தில் என்ன செய்வான், எந்த நேரத்தில் எந்திரிச்சு குதிப்பான், எந்த நேரத்தில் கழுதையை தூக்கி தோளில் போடுவான், ஒண்ணுமே புரியாது. கஷ்டப்பட்டு அரிசியை கடன் வாங்கி கொண்டாந்து வச்சா காக்கா குருவிக்கு தூவிட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். சோத்துக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம்னா நான் செஞ்சேன்னு வைங்க செருப்படி விழும். கடன் வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கிற அரிசிய காக்கா குருவிக்கு போட்டேன்னா எனக்கு செருப்படி விழும். யதார்த்தம் இல்லைல்ல, அதுல யதார்த்தம் நடைமுறை இல்லைல்ல, பிராக்டிக்கலா இருக்கணும்ல. ஆனா அந்த மனிதனையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டாளே ஒரு செல்லம்மாள், அவள் இருக்கிற திசையை நோக்கி கும்பிட வேண்டும். அதனாலதான் எனக்கு எட்டயபுரத்தை விட கடையம் பிடிக்கும். ரொம்ப முக்கியம் சார், மனைவிங்கிறது சும்மா லேசான விஷயமா? பாரதிதாசன் முதியோர் காதல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா, வயசாகி போச்சு 90 வயசு பாட்டி, மகிழ்ச்சினா என்னன்னு சொல்றேன். மகிழ்ச்சி அப்படின்னா என்ன? எல்லாம் பேசுறவங்க எல்லாம் சிரிக்கிறது மகிழ்ச்சின்னு நினைச்சாங்க. சிரிக்கிறது மகிழ்ச்சி தான், சிரிப்பு என்பது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. ஆனால் சிரிக்காமலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், சிரிக்காமலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். மனசு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். மனசு நல்லபடியா இருந்ததுன்னு சொன்னா மகிழ்ச்சியா இருக்கலாம். வயசு 90 ஆயிருச்சு பாட்டிக்கு, தாத்தாவுக்கு 95 வயசு ஆயிருச்சு. இப்ப பாட்டிய பாக்குறாரு, பாட்டி எப்படி இருப்பா 90 வயசுல? நரைச்ச தலை, டொக்கு விழுந்த கண்ணா, குழி விழுந்த கண்ணு, உதடு காஞ்சு போச்சு, பல்லு இல்ல, தோலெல்லாம் சுருங்கி போயிருக்கு. நீ பாக்குற நமக்கு என்ன தோணும்? நான் அந்த நேரத்தில் இருந்தேன்னு வைங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு, என்னமில்லாமோ நினைச்சோம், இப்படி ஆகி போச்சே. அவ திருப்பி கேட்டான்னு வைங்க, இல்ல உனக்கு என்ன 18 வயசு ஆச்சு, உனக்கு தான் 95 வயசு ஆச்சே. அவ திருப்பி, நானும் என்னமில்லாமோ நினைச்சேன், இப்படி ஆகி போச்சேன்னு அவ சொன்னான்னு வைங்க. 100க்கு 95 ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கு. அவரு கிழவரா இருப்பாரு, ஆனா கிழவிய பார்த்து எரிச்சல் படுவார். அவரு கிழவரு, ஆனா கிழவி சனி எனக்கு நொய்யி 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 நொய்யின்னு இவர் நொய்யி நொய்யின்ட்டே இருப்பாரு. ஆனா பாரதிதாசன் ஒரு வரி எழுதுனான் பாருங்க, குழி விழுந்த கண்கள், காய்ந்த புற்கட்டு தான் உடம்பு, கண்ணம் வற்றி போய்விட்டது, பஞ்சு பொதி மாதிரி தலை இருந்தது, தோல்லாம் சுருங்கி போயிட்டு, இந்த உருவத்தை பார்க்கிறதுல இந்த உருவத்தில் எது எனக்கு இன்பம் நல்கும்? இந்த கிழவிய பார்க்கிற போது 90 வயசு கிழவிய பார்க்கிற போது எனக்கு எது இன்பம் நல்கும்? வரி எழுதுனா பாருங்க கவிதை, எனக்கு எது இன்பம் நல்கும், இவள் இருக்கின்றாள் என்பதொன்றே எனக்கு இன்பம் நல்கும். இப்ப அங்க சிரிச்சுக்கிட்டா இருந்தாங்க, சிரிக்கிறது தான் பல்லு இல்லையா? ஆனா என்ன சொல்றான், என்ன சொல்ற, 90 வயசுல என் மனைவி என் கூட இருக்கிறாங்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. அப்படி ஒரு பாட்டையா சொல்றார், ஒரு ஒரு தாத்தா சொல்றார்னா அந்த பாட்டி அந்த தாத்தாவை எவ்வளவு பக்குவமா கவனமா கவனிச்சிருப்பாங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு சொல்ற செய்தி. நீங்க கல்யாணம் ஆனதுல இருந்து நச்சு நச்சு நச்சுன்னு நச்சரிச்சீங்கன்னா அந்த ஆளு 95 வயசுல என்ன சொல்லுவாரு? நான் சொன்னதுதான், முதல் சொன்னதுதான் சார். ஒண்ணு இல்ல சார், இப்ப சுப்பிரமணிய பாரதி இருக்கிறதுனால அவரை வச்சே சொல்றேன். கவலைங்கிறது வேற, கஷ்டம்ங்கிறது வேற. செய்தி சொல்வேன், செய்தி சொல்வேன், இது செய்தி. கவலை என்பது வேறு, கஷ்டம் என்பது வேறு. கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. கஷ்டம் இல்லாம இப்ப இங்க இருக்கிற ஒரு 300 பேர்கிட்ட கேட்கிறேன், வாழ்க்கையில் இந்த குட்டிங்கள் எல்லாம் விட்டுருங்க, இந்த குட்டிங்கள்லாம் விட்டுட்டு பெரியவங்கள்ட்ட கேட்கிறேன், மேடம் போலீஸ் மேடம் வந்திருக்காங்களா, அவங்களையும் சேர்த்து கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு கஷ்டமும் நான் பட்டதில்லை அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க, அவங்க சொல்றது பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன். யாராவது ஒரு ஆள் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எனக்கு 50 வயசு ஆச்சு, ஒரு கஷ்டம் கூட நான் அனுபவிச்சதில்ல, தலைவர் உள்பட எல்லாரையும் கேக்குறேன், இவருக்கு கவலை முடி நரைச்சிருச்சேன்னு. எனக்கு கவலை அவருக்கு முன்னாடியே நரைச்சிருச்சேன்னு. சுப்பிரமணிய பாரதிக்கு கவலையே கிடையாதா? முடி கருப்பா தான் இருக்கு. முடி நரைச்சது எங்களுக்கு கவலைனா அவருக்கு என்ன கவலை? வேற ஏதோ ஒரு கவலை இருக்கு. இவருக்கு என்ன கவலை? இவருக்கு வேற ஏதோ ஒரு கவலை. மனைவி சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே கவலை, குழந்தைங்க அடங்க மாட்டேங்கிறாங்களே கவலை, நம்ம நினைச்ச நேரத்துல பஸ் எடுக்கலையே கவலை, நம்ம பிள்ளை நல்லா படிக்க மாட்டேங்குதே பள்ளிக்கூடம் சார். சடார்னு 23 வயசு போய் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவங்க அப்பாட்ட சொன்னான், ஃபாதர் மீட் யுவர் டாக்டர் இன்லா, மீட் யுவர் டாக்டர் இன்லாவா, இல்ல கல்யாணமே அவளையடா, இருக்கட்டும் உட்பின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அது கவலை. யாரு ஏதோ ஒரு சாதியை சேர்ந்த பிள்ளைய கொண்டாந்து மருமகங்கிறானே கவலை, கஷ்டம். மன கஷ்டம் என்பது இல்லாத ஆளே கிடையாது சார், இந்த செய்தியா வச்சுக்கோங்க. மன கஷ்டமே கிடையாது. பாரதியாருக்கு கஷ்டம் கிடையாதா? பாரதியாருக்கு அடுத்த வேளை சோறு கிடையாது சார், உள்ள போட்டிருக்கிற சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் ஒருத்தன் கடன் வாங்கி கோட்டு போட்டிருக்காரு. பாரதியார் போட்டிருந்த கருப்பு கோட்டு கம்பீரத்துக்காக போட்டது அல்ல பெரியோர்களே, பாரதியார் போட்டிருந்த கருப்பு கோட்டு கம்பீரத்துக்காக போட்டது அல்ல, கிளிசலை மறைப்பதற்காக போட்டது. அப்ப அவன் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடுறானே, எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான்னு பாடுறானே, எத்தனை கோடி, ஒரு இன்பமும் கிடையாது அவன் வாழ்க்கையில். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, துணிமணிக்கு வழி இல்ல, எந்த நேரத்துல பிரிட்டிஷ் அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிடுமோங்கிற பயம். புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் அல்லாடுறான். அப்படி புதுச்சேரிக்கும் சென்னைக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிற கவிஞன் பாடுறான், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு பாடுறான். இப்ப நல்லா கவனிச்சுங்க, கஷ்டங்களுக்கு மத்தியிலேதான் பாரதி வாழ்ந்தான், ஆனால் கவலை இல்லாமல் வாழ்ந்தான். கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை பெரியோர்களே. கஷ்டங்களுக்கு மத்தியில் யாரெல்லாம் கவலை இல்லாமல் வாழ தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதான் செய்தி. கஷ்டங்களுக்கு மத்தியில் கவலை இல்லாமல் வாழணும். கஷ்டங்கிறது வெளியே இருந்து வர்றது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கவலைங்கிறது உள்ள இருந்து வர்றது, அதை நம்ம நினைச்சா கண்ட்ரோல் பண்ணலாம். திருக்குறள் சொன்னார்ல, இடும்பைக்கு இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதை ஒரு தடவை என் வகுப்புல சொன்னேன், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்ன. சார் தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க, தமிழ்ல அர்த்தம் சொல்ல, திருக்குறள் ரா இருக்கட்டு சார், தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல தான்டா எழுதியிருக்காரு, இடும்பைங்கிறது தமிழா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர்னா என்ன தெரியுமா? துன்பத்துக்கே துன்பம் செய்வாங்க. யாரு? துன்பத்துக்கு துன்பம் செய்யறவங்க. துன்பத்துக்கு துன்பம் படாதவங்க யாருன்னா, துன்பத்துக்கு துன்பம் செய்யறவங்க. அதனால செய்தி வச்சுக்கோங்க, கஷ்டங்கள் இயல்பு, கஷ்டமே இல்லாம வாழ்றதுங்கிறது முடியாது, முடியவே முடியாது, இந்த ஜென்மத்தில் முடியாது. ஆனா கவலை இல்லாம வாழலாம். என்னைய மூணு பேர் என் வாழ்க்கையில ரொம்ப அழகா படம் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ரேஷன் கார்டு கெடுத்தான், ஒருத்தர் ஆதார் கார்டு கெடுத்தான், இன்னொருத்தன் ஓட்டர் ஐடி கெடுத்தான். என் பொஞ்சாதி கேக்குறா, இந்த மூணு பேரும் யாரு? நான் தாண்டி எப்படி இல்ல, பயங்கரமா கருப்பா இருக்கிறது வேற, பயங்கரமா கருப்பா இருக்கிறது வேற, கருப்பா பயங்கரமா இருக்கிறது வேற இல்லையா? ட்ரெண்ட், மாடர்ன் ட்ரெண்டுக்கு வாங்க. பட்டிமன்றத்தின் படையப்பாவாக விட்டிருக்கிற பேராசிரியர் ராமச்சந்திரன் தயவு செய்து சொல்லாதீங்க. இப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு பட்டிமன்றத்தின் பாகுபலியாக வீட்டிருக்கக்கூடிய அதாவது மாடர்ன் ட்ரெண்டு. படையப்பா போய் எவ்வளவு நாள் ஆச்சு? படையப்பா வந்துருவாரோன்னு பயந்துகிட்டு இருக்கோம். இதுல அதை போட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிய, நம்ம பயமே படையப்பா வந்துருவாரோ, இருக்கிற படையப்பாக்கள் போதாதுன்னு. இவர் வேற வந்துட்டாருன்னா என்ன எதா புரியுதா? நான் சொல்றது ஒன்னும் புரியல. படையப்பா வந்துருவாருன்னு பயமா இருக்கா இல்லையா? ஒரு 10 மாசமா சார், இப்ப ஒரு 10-12 மாசமா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரியே இருக்கு. சொல்லுமா சார், எவன் எங்க போவான், எங்க வருவான், என்ன பேசுவான், காலையில பேசுறத மத்தியானம் பேசுவானா, எதுக்கு 3-4 உடையிறாங்க, ஜெயில போய் ஏசி போட்டுட்டு உட்கார்ந்தா கௌரவமா, போயிருக்கிறது ஜெயிலு, அதுல டிவி வேணுமா, அதுல ஏசி வேணுமா, டிவியும் ஏசியும் வச்சுட்டா கௌரவம் ஆயிருமா? ஏதா புரியுதா? ஏதா புரியுதாமா உனக்கு? டிவியில சாரி ஜெயில நல்ல டிவி வச்சு கட்டுலாம் போட்டு ஏசிலாம் வச்சு கொடுத்துட்டா கௌரவமா, மதிப்பா? அவங்க வழி நடத்தலின் பேரில் தான் நடக்குதுன்னா ஏதாவது விளங்குதா? இல்ல ஏதாவது ஏதாவது விளங்குதா? எதுக்குதான் ஆதார் அட்டைன்னு இல்லையா? திருப்பதி லட்டு வாங்கணும்னா ஆதார் என்ன சொல்லணுங்கிறான். திருப்பதி லட்டுக்கு எதுக்குடா ஆதார் என்ன? ஏதாவது விளங்குதா? ஏதாவது எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தாத்தா ஆதார் அட்டை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா எதுக்குல அப்படின்னாரு. இல்ல அது வேணுங்கிறாங்க, கம்பல்சரியா வேணுங்கிறாங்க. அதான் ரேஷன் கார்டு இருக்குல்லடா. இல்ல தாத்தா ஆதார் அட்டை வாங்க, அதெல்லாம் வேணாம், ரேஷன் கார்டு போதும், ஓட்டு போடுறதுக்கு ஒரு அட்டை இருக்குல்ல அது போதும் அப்படின்னாரு. தாத்தா ஆதார் அட்டை வேணும் தாத்தா, சொல்றாங்க தாத்தா அப்படின்னு. கடைசி வரைக்கும் வரமாட்டேன், கடைசி ஒரு குண்டை தூக்கி போட்டேன், தாத்தா நீ செத்தைனா உனக்கு புதைக்கிற இடத்துல ஆதார் அட்டை கேட்பாங்க. இல்ல செத்தவரோட ஆதார் என்று சொன்னா தான் புதைப்போன்னு சொல்லுவாங்க தாத்தா. ஓகேன்னு வந்துட்டாரு கூட, அவரே அவன் அழகா படம் எடுத்துட்டான். ஏதாவது புரியுதா சார்? ஏதாவது புரியுதா? எதுக்கு டிவி? நைட் நைட் ஒரு விவாதம் நடத்துறான் அந்த புதிய தலைமுறை, இந்த தந்தி டிவில எல்லாம் அரசியல் விவாதம் நடத்துறான். எங்க பாட்டி சொல்லுவா, எல நீ இப்படி நடந்தனா ஊர்ல உன் மூஞ்சில காரி துப்பு வாங்கிடா அப்படின்பா. அப்ப மூஞ்சில காரி துப்புறதுங்கிறது ஒரு அவமானம் அப்படின்னு நம்ம வளர்க்கப்பட்டோம். ஒருத்தன் சொல்றான், என்ன மூஞ்சில காரி துப்பிடுவாங்களா பொதுமக்கள், காரி துப்புனா வலிச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏதா விளங்குதா சார்? அவன் இன்னவால வர்றான் சார், புரியுதா? என்ன சொல்லுன்னு, பொதுமக்கள் காரி துப்புனா வலிச்சு போட்டுட்டு நான் பாட்டுல கம்பீரமா போவேன்னு சொல்றவன் ஸ்கோடா ஸ்கார்பியோ இன்னோவாலாம் வர்றான் சார். நான் 34 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், என்கிட்ட ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் இருக்கு, அது நான் மட்டும் போகல கரெக்டா ஓடுது, என் பொஞ்சாதையை கூப்பிட்டு வந்தா ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிருக்கு. ஏதாவது விளங்குதா, என்னமாவது புரியுதா? அந்த விவாதத்துல சொல்றான், ஜெயிலுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு கேக்குனா பேட்டி எடுக்கிறவன், ஜெயிலுக்கு போறது ஒரு பெரிய குத்தமா? இது இது ஏதாவது விளங்குதா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? ஜெயிலுக்கு போறது ஒரு குத்தமா? அடுத்து போட்டான் பாருங்க ஒரு குண்டு, ஏன் மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போலையான்ட்டான். சார் மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போனது இது ஒண்ணா சார்? ஏமா ஏதாவது விளங்குதாமா? ஒண்ணு விளங்கலையம்மா. விடுங்க, நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான், ஒண்ணும் விளங்கு, ஒண்ணுமே விளங்கு, வேற வழியே கிடையாது. இந்த சூழ்நிலையில தான் நம்ம சிரிக்கணும். இந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு பாட்டு பாடுச்சுல, நான் என்ன பிளாஸ்டிக் பூவை தானே கொடுத்தேன், பிளாஸ்டிக் அரிசியவா கொடுத்தேன்னு ஒரு பிள்ளைங்க. ஆனா அந்த பிள்ளைகள், அந்த பிள்ளைய ஒரு ஆறு ஏழு பிள்ளைகள் தெய்வ குழந்தைங்க ஐயா, அதுல ரொம்ப பாராட்டணும். அந்த பிள்ளைங்க வயசுல எல்லாம் நான் வந்து என்ன பேச்சு, என்ன நடிப்பு, என்ன பாட்டு, அந்த குழந்தைகளை கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். நல்லா ஒன்னும் இந்த மோசமான சமூக அமைப்பிலே நாம் சிரிக்க வேண்டும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்ம கையில தான் இருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. அடுத்தவங்க தேவையில்லை சார், நாம தான் வேணும். ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் கேட்டா, ஏமா உன் புருஷன் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டவுடனே அந்த புள்ள பதில் சொல்லிச்சு, என் புருஷன் ஒண்ணு என்னை சந்தோஷமா வச்சுக்கல, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். புரியுதா புரியலையா? அதுதான் டாபிக்கே, டாபிக்கே தானுங்க. என் புருஷன் ஒண்ணு என்னை சந்தோஷமா வச்சுக்கல, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சந்தோஷத்துக்கு என் புருஷன் பிள்ளைய காரணம் கிடையாது, என் சந்தோஷத்துக்கு என் மகிழ்ச்சிக்கு நான் தான் காரணம். அதான அர்த்தம் என்னோட சைக்காலஜி. எந்த இடத்துல மழை பெய்யுது, நனைஞ்சுக்கிட்டே ஓடுது குழந்தை, இந்த குழந்தை நனைஞ்சுக்கிட்டே ஓடுது, நம்ம சடக்குன்னு குடையை விரிக்கிறோம். புரியுதா? மகிழ்ச்சி எதுல இருக்குன்னு புரியுதா? அதுல மகிழ்ச்சிக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு. மகிழ்ச்சி என்பது வேறு, இன்பம் என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. சுதந்திரத்தை சொல்ற போது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் நாம் பாரதி. ஆனா தன்னை அறிதல் சொல்ற போது தன்னை அறிந்து இன்புற்று இருப்பதுங்கிறான் தாய்மானவர். எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் பாரதியார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவின. அப்ப பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தை போற பாருங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி, இன்புற்று குலாவின்னு போடல, அங்க மகிழ்ந்துன்னு போடுறான். சுதந்திரம்னு சொல்ற போது ஆனந்த சுதந்திரம், மகிழ்ச்சி சுதந்திரம்னு சொல்லல. அப்ப மகிழ்ச்சி வேறு, இன்பம் வேறு, ஆனந்தம் வேறு. நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாலும், இன்பத்தை அனுபவிக்கிறாலும், ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் பொறுப்பு நீங்கள் தான். நல்லா சிரிக்கணும் சார், மனசார சிரிக்கணும் சார். ஒரு விஷயம் சொன்னார், யாரையும் புண்படுத்தாத நகைச்சுவை அப்படின்னு தலைவர் சொன்னார். இப்போ என் எஸ் கிருஷ்ணன் ஒரு நடிகர் இருந்தார், அவர் ரொம்ப பிரமாதமா நகைச்சுவை. ஒரு இடத்துல கூட யாரையும் புண்படுத்த மாட்டார். ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசல்ல நிப்பான், அவர் நடிச்ச படத்துல ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசல்ல நின்று அம்மா அப்படிமா, உள்ள மதுரம் தீய மதுரம் அவரோட மனைவி உள்ள இருப்பாங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிடுவாரு, ஏமா வெளியே வா, நம்ம நாட்டு மன்னர் ஒருத்தர் வந்திருக்காரும்பாரு. யார் பிச்சை கட்டுமா? எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்களேன். நம்ம நாட்டு மன்னர்ல ஒருத்தர் வந்து நிக்கிறாருமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் சமம்னு பம்மாத்து பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பாதி பேரை பிச்சை எடுக்க விட்டுட்டு பாதி பேர் ஸ்கோடாலையும் ஸ்கார்பியோலையும் போய்கிட்டு அப்படிங்கிற கிண்டல் என்னைக்கு? 10, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனா இன்னைக்கு இருக்கிற கவுண்டமணி வடிவேலு இது இதெல்லாம் நகைச்சுவை கிடையாது, இதெல்லாம் ஃபன், இதெல்லாம் ஃபன். யார் மனசையும் கருப்பா இருக்கிற பிள்ளைய கேலி பண்ணி கவுண்டமணி நடிக்கிறார். ஒரு படத்துல ஞாபகம் இருக்காமா, ஒரு வடிவேலு தான் அண்ணன், அருவாளோட இருப்பார். கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் பொண்ணு பாப்பா, அந்த வடிவேலுடைய தங்கச்சி கண்ணங்கரேன்னு யார் கழுத்துல மாலை போடுறதுன்னு போட்டி சுயம்பரம். செந்தில் கிட்ட அந்த மாலையை கொண்டுட்டு அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை போகும். போன உடனே கவுண்டமணி ஆஹா சிரிப்பார். சடக்குன்னு திரும்பி கவுண்டமணி இதுல போட்டுரு. உடனே செந்தில் கக்க கக்கன்னு சிரிப்பாரு. சிரிச்ச உடனே ஏண்டா சிரிக்கிற அப்படி பொங்கலுக்கு மாலை போட்டுருச்சுல. உடனே கவுண்டமணி கக்க கக்கன்னு சிரிப்பாரு. ஏண்டா சிரிக்கிற அப்படின்னு செந்தில் ஒரு பதில் சொல்லுவாரு. இந்த இல்ல கவுண்டமணி ஒரு பதில் சொல்லுவாரு. இந்த மூஞ்சிக்கே உன்னைய பிடிக்கலையே, இது வந்து நகைச்சுவைன்னு காட்டுறாரு சார். நான் ரொம்ப நொந்து போனேன் சார். அந்த சினிமா தியேட்டர்ல கருப்பா பல்லு நீட்டமா உள்ள ஒரு கருப்பா ஒரு பெண் குழந்தை இருந்தா இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பிள்ளையுடைய மனசுல ரத்தம் அடியுமா இல்லையா சார்? இதுக்கு பேர் நகைச்சுவையா? கருப்பா இருக்கிறது குறையா? ஊனமா இருக்கிறது குறையா? இதையெல்லாம் நகைச்சுவையாக்கணும். இதெல்லாம் ரசிக்கிறத விட்டுருங்க. நல்ல நகைச்சுவை அடி வாங்குறது, பாயை சுருட்டிக்கிட்டே போனா அது சுருண்டுகிட்டே வருது வடிவேலு. இதெல்லாம் ஃபன்னு, இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. இது வந்து வேடிக்கை. இது ஒரு சர்க்கஸ் கோமாளி செய்வான், புரியுதுங்களா? மகிழ்ச்சி எல்லா இடத்துல புரியாத விஷயங்கள் தான் சார் மகிழ்ச்சியே. நான் உங்களுக்கு சொல்றேன், புரியாத விஷயங்கள் தான் மகிழ்ச்சியே. எனக்கு 1970 வேலை கிடைச்சது சிவகாசியில், 73 வேலை நிரந்தரம் ஆயிடுச்சு. 73 வேலை நிரந்தரமான உடனே என் கூட வேலைக்கு சேர்ந்தவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒருத்தனுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸு, 4 கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 4 எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம். சுதந்திரமா இருக்கானே அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டாங்க. மாப்பிள்ள எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ மட்டும் கல்யாணம் ஆகாம அப்பாட்ட சொல்றா அப்படின்னா. எங்கள் ஊர் மதுரை, சனி ஞாயிறு மதுரைக்கு போவேன். எப்போவுமே எங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசினதே கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு 60 ஆகிற போது, 65 கிட்ட தான் எங்கள் அப்பா இறந்தார். 91-92 வயசில் அது வரைக்கும் எங்கள் அப்பா முன்னாடி நின்று நான் பேசினது கிடையாது. அவர் கூப்பிட்டா போவேன், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். எங்கள் அப்பாட்ட நாங்கள் இப்போ அப்பா தோளில் பயில்வோர் ரெண்டு பேரும் கை போட்டுக்கிட்டு, எப்பா உங்களுக்கு ஹன்சிகா மோத்வானியை பிடிக்குமா, இல்லைன்னா இப்போ யாரோ இந்த ஒரு கீர்த்தி சுரேஷை பிடிக்குமாங்க. அவர் உடனே அதெல்லாம் அப்பாட்ட அப்படிலாம் பேசப்படாதுன்னு சொல்லணும்ல, அவர் உடனே அந்த ரெண்டு பயிலும் அம்மா நிக்காளான்னு பாரு. அம்மா நிக்கலன்னா பதில் சொல்லுவாரா? ஏதாவது புரியுதா? ஏய் அப்பாட்ட இப்படிலாம் பேசப்படாதுன்னு சொல்லணும்ல. இது இப்ப காலம் மாறி போச்சு. எங்க அம்மாட்ட மெதுவா சொன்னேன், எங்க குடும்பத்துல அன்னைக்கே தமிழ்நாட்டினுடைய நிலைமைய ஓரளவுக்கு எங்க குடும்பம் வந்து அசஸ் பண்ணுச்சு. எதுனாலும் அம்மா வழியா தான் நடக்குங்கிறத நோ வேல்யூ ஒன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேம்மா. நான் பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா? அம்மா பெத்த தாயிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வையே, எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா? மெதுவா ஏமா, நீ வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போட்டு விட்டுட்டம்மா. சிவகாசியில ஒரு ஹோட்டல் கூட நல்ல ஹோட்டல் இல்லம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாதான் அம்மா. புரிஞ்சுக்கிடாம சேர்த்து சேர்த்து வச்சா அது சும்மா, புரியுதா? புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு பேரு அம்மா. அம்மாங்கிற சொல்லே புனிதம். 4 புனிதமே போச்சு. ஒரு 4 புனிதமான வார்த்தைகள் 4 இருக்கு. ஒன்னு அதுல முதல்ல அம்மா, இன்னொன்னு தியானம், இன்னொன்னு சபதம், இன்னொன்னு ஆன்மா, தோழி. இதெல்லாம் புனிதமான வார்த்தை சார் எல்லாமே. இது ஏதாவது விளங்குதா சார்? அம்மா, எங்க அம்மாவை நான் உயிருக்கு உயிரா நினைச்சேன். இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மாவோட ஆன்மா என்கிட்ட பேசினதே இல்லை சார். ஆனா பேசுது சார், ஆன்மா பேசுறதுலாம் அவனுக்கு புரியுது சார். அவனுக்கு புரியுது, எனக்கு புரிய மாட்டேங்குது சார். என் அம்மாட்ட மெதுவா சொன்னேன், அம்மா நல்ல சாப்பாடே இல்லம்மா சிவாஜியில் அப்படின்னு. அப்பா வந்து ஒன்னு சொல்றேன்டான்னு புரிஞ்சுக்கிட்டாவோ. என்ன இவன் சாப்பாட்டுக்கு அடி போடல, சம்சாரத்துக்கு அடி போடுறான் அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டான். அப்பா வந்தவன், அப்பா வந்தார், கடை மூடிட்டு 12 மணிக்கு தான் வருவார், ராத்திரி 12 மணிக்கு வந்தா வருவார். நான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டு காத்திருக்கிற கேண்டிடேட் மாதிரி என் ரூம்ல உட்கார்ந்துருக்கேன். எங்க அப்பா வந்தார். எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு உள்ள தாம்பத்திய வாழ்க்கை எப்படி தெரியுமில்ல? எங்க அம்மா பேரு சண்முக வடிவு. எனக்கு தெரிய அவங்க வாழ்ந்த 45-50 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில வடிவுனோ சமூக வடிவுனோ எங்க அப்பா எங்க அம்மா பேரை கூப்பிட்டதே கிடையாது. அவர் வாசல்ல வந்த உடனே வந்தவருங்க அப்படின்னா சொம்புல தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும். அவர் காலை கழுவிட்டு வருவார். காலை கழுவிட்டு வந்த உடனே சாப்பாடு வைக்கணும், தண்ணி கொடுக்கணும், கை கழுவணும். வெறும் செருமல், உருமல், இருமல். நான் கூட ரொம்ப நாள் அப்பாவுக்கு பேச வராதோன்னு நினைச்சேன். அந்த கால வாழ்க்கை அப்படி, அப்பாவுக்கு ஊமையோ அப்படி இல்ல. இல்ல பேசுவார், நல்லா பேசுவார், நல்லா பேசுவார். வேற ஆளுகள்லாம் வந்தா நல்லா பேசுவார், அம்மாட்ட பேச மாட்டார். அம்மாட்ட பேச முடியாதுல்ல அப்ப இருந்த. அம்மா என்ன விளையாட்டா, அம்மாட்ட பேச முடியல. பெரியவன் வந்திருக்கான், நான் தான் மூத்தவன். இல்ல அவனுக்கு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இல்லையா, சிவாஜியில் நல்ல சாப்பாடு இல்லையா? ஆஹா, என்னங்க ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அப்பதான் பேசினார். அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், அவ்வளவு தானே, ஏற்பாடு பண்ணிடுவோம்னார். அப்பா பொண்ணு வாக்க போறாங்க, வெரி குட், ரொம்ப ரிலீஃப் ஆச்சு. அப்பாடா பொண்ணு வாக்க போறாங்க, அப்பா ஓகே பண்ணிட்டாரு. அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும், அவ்வளவு தானே, ஏற்பாடு பண்ணிடுவோம். காலையில் அவன்கிட்ட சொல்லிடு, அப்பா ஏற்பாடு. என்ன ஏற்பாடுங்க பண்ண போறீங்க? எங்க அம்மா சும்மா தானே இருக்கா, கூட்டிட்டு போய் சொல்லு. இல்ல எங்க பார்ட்டி நல்லா சமைப்பாங்கிறது வேற விஷயம். நான் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியானா இவர் எங்க பார்ட்டிய கூட்டிட்டு போயிட்டு. அன்னையிலிருந்து எனக்கு ஒன்னும் புரியல சார், ஒண்ணுமே புரியல. பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு பவர் கட்டு சார், பொண்ணு பார்க்க போயிருக்கேன், தெங்காசியில் பொண்ணு பார்க்க போயிருக்கேன். பொண்ணு அடுக்கலையில் நிற்கிது, நடுவில் ஒரு ஹாலு, அதில் தான் சாப்பாடு வச்சா இரவு டிஃபன். கை நினைக்கிறது போகும்ல, கை நினைக்க சொல்லிட்டாங்க. நான் எங்கள் பெரியப்பா கூட போயிருந்தேன், எங்கள் பெரியப்பா, அப்பா பெரியப்பா பொண்ணு பார்க்கணும்ப்பா, பொண்ணு பார்த்துட்டு சாப்பிடுவோம்ப்பா, பொண்ணு பார்த்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னா பார்ப்போம். எங்கள் மாமா, எங்கள் மாமனார், என்ன மாப்பிள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னு, இல்ல பொண்ண பாக்கணும். ஏமா பொண்ண கூட்டிட்டு வா. அப்பவே அவோ உருட்டுன்னு போயிட்டு வாமா மின்னல் அப்படிங்குவாரு. அப்பவே 1973லயே அடுக்கலையிலிருந்து மெயின் ஹாலுக்கு கண்ணமைக்கிறேன்னு பறந்துட்டா. பொம்பளை பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாசமா ரெண்டு சினிமாவுக்கு போகுது, பீச்சுக்கு போகுது. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல இருந்தது, எல்லாம் சுத்திட்டு எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல அப்படிங்குது. அப்பெல்லாம் புருட்டுன்னு போயிட்டு, எங்க பெரியப்பா பாத்தியால புருட்டுன்னு போயிட்டா பெரியப்பா, பார்க்கல பெரியப்பா. அந்த நேரத்தில் பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆன மாதிரி புருட்டுன்னு எந்த பக்கம் போயிட்டா கடே இருட்டில் தெரியல பெரியப்பா. இல்ல எங்க பெரியப்பா சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விளங்காத விஷயம் தான். எங்க பெரியப்பா சொன்னாரு, கடவுளா பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணிருக்காரு. கடவுளா பார்த்து கரண்ட் ஆஃப் பண்ணிருக்காரு, கடவுளா பார்த்து பிள்ளைய விருட்டுன்னு போக வச்சிருக்காரு. அவ நிதானமா வந்து கரண்ட் இருந்திருந்தா அவ உன்னைய பார்த்திருப்பா. இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகாது, புரியுதா? ஏதாவது புரியுதா? அப்புறமும் கல்யாணம் ஆச்சு சார், அப்புறம் கல்யாணம் ஆச்சு. இந்த ஒரு இங்க நிறைய பெண்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 8:25 முடிக்கணும் இல்ல, 8 முடிச்சு. இந்த சாப்பாடுலாம் நல்லா சமைச்சிங்கன்னா, நல்லா சமைச்சா இவன் எங்க சமைக்கிறாங்க? சமைக்கிறதே இப்ப பெரிய விஷயமா இருக்கு. ஒரு காலத்தில் அம்மியில் அரைச்சாங்க, உரல் ஆட்டினாங்க, இப்போ எல்லாமே கேட்ஜெட்ஸ். இந்த பெரிய கிரைண்டர் வந்தபோது, பெருசாக வெட் கிரைண்டர் ஒன்று வந்ததில்ல, அப்போ என் வீட்டம்மா கேட்டாங்க வெட் கிரைண்டர் ஒன்று வாங்கி கொடுங்க. நானே மாவாட்டி கையெல்லாம் புஜம்லாம் வலிக்குது. நான் ஒரு வெட் கிரைண்டர் பெருசாக வாங்கிடு, அது தடங்கு தடங் தடங் தடங்குன்னு சுத்தம், பெரிய கிரைண்டர், பெரிய குழவிகள் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டேபிள் டாப் சின்னதாக குழவி போட்டு ஈஸியாக தூக்கி கழுவுற மாதிரி வச்சாங்க, அதை வாங்கி கொடுங்கண்ணா, அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி வலிச்சு வலிச்சு போடுறது கஷ்டமா இருக்கு, ஒரு டில்டிங் கிரைண்டர் வாங்கி, ஒரு டில்டிங் கிரைண்டர் வாங்கி. பெரியோர்களே தாய்மார்களே, எங்க வீட்டில் இப்போ ஒரு வெட் கிரைண்டர் இருக்கு, ஒரு டேபிள் டாப் இருக்கு, ஒரு டில்டிங் கிரைண்டர் இருக்கு, மூணு கிரைண்டர் இருக்கு. தினம் சாயங்காலம் 15 ரூபாய்க்கு மாவு வாங்குறோம். ஏதாவது புரியுதா? மாவாட்டுறதுக்குன்னு மூணு கிரைண்டர் இருக்கு, ஆனா 15 ரூபாய்க்கு மாவு. எங்க ரெண்டு பேருக்கு தோசை சுடுறதுக்கு 15 ரூபாய்க்கு மாவு, அது ரொம்ப ஃப்ரீயா. கோயிலுக்கு போயிட்டு வரையில அப்படியே ஒரு 15 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்துருங்க. என்ன அப்படி, எதுக்கு மூணு கிரைண்டர் இருக்கு? நீங்க மேக்கப் சொன்னல, இந்த மிஸ் பத்தி சொல்லல, ஓவர் மேக்கப் போடாதீங்கன்னு அந்த மேடம் கூட யோசிச்சாங்க. அவங்க மேக்கப்பே போடல, ஆனா அவங்க யோசிச்சாங்க, மேக்கப் எல்லாம் ஓவரா போடக்கூடாதுங்க. அழகு என்பது வேறு, அலங்காரம் என்பது வேறு. ரொம்ப அலங்காரம் பண்ணீங்கன்னா அழகு கெட்டு போகும், இது மெசேஜ். ரொம்ப அலங்காரம் பண்ணீங்கன்னா அழகு கெட்டு போகும். இயல்பா அழகா இருங்க, இயல்பா அழகா இருங்க, அழகு இயல்பா இருக்கணும். மேக்கப் பியூட்டி பார்லருக்கெல்லாம் தயவு செய்து போகாதீங்க, அது கொள்ளையடிக்கிற கூட்டம். அங்க இருக்கிற புருவத்தை எடுத்துட்டு அப்புறம் வரைகிறாங்க. இயற்கையா இருக்க புருவத்தை வலிச்சு எடுத்துட்டு பென்சில வச்சுட்டு ஒரு பொம்பளை அப்படி வரையுதான். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்பளை ஈசி சேர்ல படுக்க போட்டு அந்த வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு ஐட்டங்கள் இருக்குல்ல, பட்டர், அந்த குக்கும்பர், கேரட்டு, இதையெல்லாம் மிக்சியில் அடிச்சு முகத்தில் தடவிட்டாங்க. முகத்தில் தடவி ஒரு வெள்ளரிக்காய் ரெண்டு ரவுண்டாக நறுக்கி கண்ணில் வச்சுட்டாங்க. கண்ணில் வச்சுட்டு ஒரு ஃபோன் கால் வருது, அந்த பியூட்டிஷியன், மேடம் 15 மினிட்ஸ் ஆடாம அசையாம இருங்க, நான் இன்னொரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், ஒரு கேஸ், இன்னொரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். வெளியே போயிடுச்சு, போனது கதவை சாத்தாவும் போயிடுச்சு. கதவை சாத்தா போனா இது வெண்ணெய் கண்ணையெல்லாம் தடவிட்டு இது படுத்து கிடக்கு, கண்ணை வேற துறக்கப்படாதுன்ட்டா, கண்ணில் வெள்ளரிக்காயை வச்சு அப்பிட்டா, ஒரு நாய்க்குட்டி உள்ள வந்துருச்சு. நாய்க்குட்டிக்குள்ள வந்து இந்த அம்மா படுத்திருக்க ஈசி சேர் மேல காலை வச்சு, பட்டர் இருக்கா, வெண்ணெய்லாம் இருக்கா, அது உடனே இவங்க படுத்து கிடக்குறவங்க, மேடம் 15 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்களே மேடம். நாய் நக்கிறது பியூட்டிஷிய ஏதாவது விளங்குதாச்ச, ஏதாவது புரியுதா யாருக்காவது? இந்த முடி, இந்த முடி வளர்க்கறத பத்தி ஒரு பேட்டி 1.5 மணி நேரம் பார்த்தேன் சார். நான் வந்து பொது அறிவை தேடி அலையிறவன். ஒரு நடிகைட்ட பேட்டி காண்றாங்க, அந்த நடிகை இவ்வளவு பெரிய கூந்தல் வச்சிருக்கா, கூந்தலுக்கு ஒரு விளம்பரம் ஒண்ணு போடுவாங்க பாத்திரீங்களா, கார்னியர் ஷாம்பு, ஒரு விளம்பரம் ஒண்ணு போடுவாங்க. 10 பயலுவோ சகதியில மாட்டிக்கிட்ட லாரியை இழுப்பானுவோம், வராது. 10 ஆம்பளை பயலுவோ, நல்ல புஜபல பராக்கிரமம் உள்ள 10 ஆம்பளை பயலுவோ, கைத்தை கட்டி இழுப்பான், வராது. அப்ப ஒரு ரூம்ல இருந்து தங்கு தங்குன்னு ஒரு பொண்ணு சிரிக்கிற பாருங்க, அவ பொண்ணு வர்றதுக்கு சிரிக்கல, தங்கு தங்கு வர்றாரு சொல்லல, அதுக்கு சிரிக்கிறான் அவன், தங்கு தங்குது. இவ்வளவு நீளமா முடிய போட்டுட்டு தங்கு தங்குன்னு வந்து அந்த முடிய அந்த லாரியில கட்டி அப்படின்னு லாரி டபக்குன்னு வந்துருச்சு சார். இந்த 10 ஆம்பளை பயலுவளும் நாண்டுக்கு நின்று சாவ வேண்டாம், 10 ஆம்பளை பயலுவளால முடியாதது ஒரு முடியினால முடிஞ்சிருக்கு சார். அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு என் ஒய்ஃபு, எனக்கு கார்னியர் ஷாம்பு வேணும், எனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுக்கலையே. ஏன் வாங்கி கொடுக்கலன்னா, முதல் கார்னியர் ஷாம்பு கேப்பா, அடுத்து லாரி கேப்பா, அப்புறம் சவதி எங்க இருக்குன்னு கேப்பா. அந்த லாரிய சவதி வரைக்கும் கொண்டு போய் சவதியில தள்ளுங்கம்பா, அப்புறம் அவன் நடந்து வந்து இழுப்பா. என்ன ஊர்ல ஒரு பய மதிப்பானா சார்? அது ஒரு பயங்கரமான ஒரு பேட்டி. நம்ம இதை சொல்லிட்டு நிறைவு பண்ண, பயங்கரமான ஒரு பேட்டி. ஒரு நடிகைட்ட கேக்குற, வடநாட்டு நடிகை. அந்த நடிகைக்கு தமிழும் வர மாட்டேங்குது, அது ஹிந்தி பேசுற பொம்பளை புள்ள. ஒன்னு கேக்குறான், மேடம் உங்க லாங் ஹேர், அப்படித்தானே பேசணும், நீளமான முடின்னு சொல்லக்கூடாது. லாங் ஹேர், ஹவு டு யூ மெயின்டைன் திஸ் லாங் ஹேர், இதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? உடனே அந்த நடிகை, ஓ மை காட், அதுக்கு இருக்கு கடவுள். நீ முடியை எப்படி பராமரிக்கிறன்னு கேட்டா பதில் சொல்லுவியா? அவர் வாட்டில் அப்ராணியா உட்கார்ந்து இருக்காரு, யாரு? கடவுள். ஓ மை காட் அப்படின்னு அவர் எட்டி பாக்குறாரு, என்ன விஷயம்? நீங்க ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கிறீங்கோ, வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். எது டிஃபிகல்ட் கொஸ்டின்? இந்திய நாட்டினுடைய முதல் ஜனாதிபதி யாருன்னா கேட்டான். இந்த முடியை எப்படி பராமரிக்கிறத சொல்லிட்டு போயேன். ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்கோ, அது இட் இஸ் நாட் ஏ சிம்பிள் திங். எது? இந்த முடியை வளர்த்து, முடியை மெயின்டைன், இட் இஸ் நாட் ஏ சிம்பிள் திங், ஒரு வெரி டிஃபிகல்ட்டோ. ஷாம்பு, ஐ டோன்ட் யூஸ் ஷாம்பு, ஷாம்பு ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸு. கேர்ள்ஸுக்கு நான் என்ன சொல்றதுன்னா, ஷாம்பு இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் பாம்பு. எப்படி? ஷாம்பு பாம்போட கொடுமையா? அதனால உன இவன் நம்மளு. அப்ப வேற என்ன தேய்ச்சி குளிக்கலாம்னு சொல்றீங்க? அது பாசிப்பயிறு இல்லே, பாசிப்பயிறு, இந்த பச்சை பச்சை உருண்ட உருண்டே இருக்குங்களே. அவளுக்கு தெரியல பாசிப்பயிறு, பாசிப்பயிறு இல்லை, இந்த பச்சை பச்சை உருண்டு உருண்டே இருக்கு இல்லே, அது எடுத்து செம்பருத்தி பூ நல்லா நுணுக்கி எடுத்து, அது சீக்காய் இல்லை சீக்காய், அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணியில கொழிச்சு முடியல தடவினா நொறச்சு நொறச்சு வரும். அது நொறச்சு நொறச்சுனா என்ன மேடம்? அவன் அதாவது இவ கிறுக்கச்சினா அவன் பெரிய கிறுக்கனா இருக்கா? யாரு பேட்டி எடுக்கிறவன்? நொறச்சு நொறச்சுனா என்ன மேடம்? இந்த பாம்பு கடிச்சா நொறச்சு நொறச்சு வரும் இல்லையே, அது மாதிரி நொறச்சு நொறச்சு வரும். அப்புறம் டோன்ட் யூஸ் ஹாட் வாட்டரு, சுடு தண்ணி, சூடு சூடு பட்டு கொட்டி கொட்டி போகும், சூடு பட்டா முடி கொட்டி கொட்டி போகும். டோன்ட் யூஸ் ஹாட் வாட்டர், குளிர்ந்த தண்ணியிலே குளிச்சுட்டு வெளியே பாத்ரூம் விட்டு வெளியே வந்துடணும். அப்புறம் அப்புறம் பாத்ரூம்ல குளிச்சுட்டு பூஜையா பண்ணுவா? ஏதாவது புரியுதாமா? பாத்ரூம் விட்டு, இதெல்லாம் இன்டர்வியூ, பாத்ரூம் விட்டு வெளியே வந்து முடி காய வைக்கிறதுக்கும் ஹீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஹீட்டர் ஹாட்டு முடி கொட்டி போகும். அப்புறம் எப்படி முடிய காய வைக்கிறது மேடம்? யாரு அவன்? அது மாமனார் மாமியார் இருப்பாங்களே, அவங்ககிட்ட ஓலை விசிறி கொடுத்து விசிறி 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 ரெண்டு சாவுறதுக்கு. முடி நல்லா காஞ்சு பிறகோ, முடி நல்லா காஞ்சு பிறகோ, பாருங்க நல்லா தோணிங்க, முடி நல்லா காஞ்சு பிறகோ பாம்பிராணி உள்ளே விட்டுறணும். பதறிட்டா பாம்பிராணி உதவும் என்ன மேடம்? ஓ ஐ எம் சாரி, பாம்பிராணி இல்ல சாம்பிராணி, சாம்பிராணி உள்ள. அப்புறம் எல்லாம் ஓகே, இன்டர்வியூ முடிச்சிடலாமா மேடம்? இன்டர்வியூ நோனும், இருங்கோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும். இதெல்லாம் செய்யறது பெரிய விஷயம் இல்ல, ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி கலட்டி ஹேங்கர்ல மாட்டிடும். இதுக்கு பாசிப்பயிறு, இதுக்கு ஹீட்டர் யூஸ் பண்ணாது. இல்லை என்ன சொல்ல வர்றேன்னா, எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை, எது நமக்கு நல்லது, எது நமக்கு நல்லதில்லை என்று யோசிக்கிற மூளையை மழுங்கடிக்கக்கூடிய சக்திகள் செய்தித்தான். எது நமக்கு நல்லது, எது நம் குடும்பத்துக்கு நல்லது, எது நம் உடம்புக்கு நல்லது என்று யோசிக்க விடாமல் தடுக்கிற தீய சக்திகள் பல்கி பெருகி கொண்டு இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் இது. இதிலிருந்து மீண்டால் ஒழிய நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நிறைவு பண்றேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு பண்றேன். ஒரு ஃபேமிலி சம்மர் லீவுக்கு உல்லாச பிரயாணம் கிளம்புனாங்க. உல்லாச பிரயாணம், ஃபேமிலி எக்ஸ்கர்ஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் நின்னவுடனே அவன் அனௌன்ஸ் பண்றான். அவங்க போக வேண்டிய புதிய எக்ஸ்பிரஸ்ன்னு வச்சுக்கோமே, நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிரஸ், புதிய எக்ஸ்பிரஸ். அந்த நம்பரை சொல்லி 1வது பிளாட்ஃபாரத்துக்கு 450 நிமிடங்கள், மணி சொல்ல மாட்டாங்க, 450 நிமிடங்கள் தாமதமாக வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டான். எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று, 3 மணி நேரத்துக்கு மேல லேட்டா உன்னை இவன் பொண்டாட்டியை பார்க்குறான். என்னங்க அவ 4.5 மணி நேரம் லேட்டான். சரி, அதனால என்ன அண்ணடி, அதனால உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், இது ட்ரெயின் லேட்டாக வர்றதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷன், உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னையிலேருந்து எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது, எதை தொட்டாலும் 4.5 மணி நேரம் லேட்டுங்கிறாண்டி. உன்னை அந்த அம்மா எங்க அது லேட்டா வந்தா நான் என்ன எங்க செய்த, நான் அங்க எங்க அப்பா வாங்க என்ஜின், உங்க அப்பா ட்ரெயின் வேற ஓட்டிட்டு வரும். அவளுக்கு பொறுமை இழந்து போச்சு. வந்து பாருங்க, சும்மா லூசு மாதிரி பேசக்கூடாது. என்னடி என்னைய லூசுங்கிற, அப்புறம் லூசு மாதிரி பேசினா லூசுன்னு தான் சொல்லுவேன். என்ன என்ன பிரயாணம், என்ன பிரயாணம், உல்லாச பிரயாணம் புறப்பட்ட குடும்பம் எங்க நிக்குது, பிளாட்ஃபார்ம்ல நிக்குது. லூசு மாதிரி பேசினா லூசுன்னு தானே சொல்லுவேன். இன்னும் ஒரு தடவை லூசுன்னு சொன்ன செப்பையில் அடிச்சிருவேன், பல்ல பேத்துருவேன். என்னடி புருஷன்னு மரியாதை இல்லாம லூசு லூசுன்னு பேசிக்கிட்டு இருக்க, என்னடி அப்படின்னு. அப்ப நீ அப்படி பேசுற, நான் அப்படி தாயா பேசணும், அவ குரல உயர்த்தணும்னு. அவங்க மவன், 8-9 வயசு மவன், அப்பா வேட்டியை பிடிச்சி இழுத்து, எப்பா சும்மா இருப்பா, பொது இடத்துல அடி வாங்கிறாத, எப்படி சும்மா இருப்பா, அவன் பொது இடத்துல எங்கேயும் அடி வாங்கி பார்த்துருக்கான், சும்மா இருப்போம் பொது. சகோதரிகளே, அவர்கள் புறப்பட்டது உல்லாச பிரயாணம். இந்த சண்டைக்கும் சச்சரவுக்கும் பிறகு அந்த பிரயாணம் உல்லாசமாக இருக்குமா, புரியுதா? புறப்பட்டது உல்லாச பிரயாணத்துக்காக, ஆனா சண்டையும் சச்சரவும் பண்ண அந்த பிரயாணம் உல்லாசமாக இருக்குமா? ஆகவே செய்தியாக சொல்லி முடிக்கிறேன், பிரயாணங்களில் உல்லாச பிரயாணம் என்று எதுவுமே கிடையாது. பிரயாணங்களில் உல்லாச பிரயாணம் என்று எதுவுமே கிடையாது. உங்கள் மனசில் உல்லாசம் இருக்குமானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற எல்லா பிரயாணங்களும் உல்லாச பிரயாணங்கள் தான் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நிறுத்தாரும் நாள் ராணி.
மாமரமும் பூத்ததே,
பொன்னும் மணியும் விளைந்ததே,
ஜீவாமுதம் கிடைத்ததே,
பெரும் செல்வம் பெருகிய ஜெயந்தரே.
மாமரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே.
நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க.